ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: தில்லைவாழ் அந்தனர் புராணம். பகுதி 2. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
உமாவதி சிவாச்சார சுவாமிகள் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு தொழில் செய்கிறவர்கள். 3000 அந்தன பெருமக்கள் ஒருவர். அவர் அவருடைய ஒரு முறை அவருடைய பூஜா நியமம் வருகிறது. ஒரு நாள் மதிய வேளையிலே உச்சிக்கால பூஜை முடிந்த உடனே நடராஜ பெருமானுக்கு அவர் பூஜை செய்கிறார். பூஜை செய்துவிட்டு அவர் வருகிறார். மதிய வேளை மணி 12 தாண்டி விட்டது. அந்த சமயத்தில் ஒரு பல்லக்கில் உமாபதி சிவாச்சார சுவாமி ஏறுகிறார்கள். அப்பொழுது ஒரு வழக்கம், பூஜை செய்கிற அந்த பெருமக்களை இல்லத்திலே கொண்டு போய் தீவெட்டி சகிதமாக அவர்களுக்கு உபசாரங்கள் செய்து மாளிகையில் கொண்டு விடுகிறது வழக்கன்று. எல்லா சிவாலயங்களும் அப்படி இருந்தது ஒரு காலம். அந்த வகையிலே உமாபதி சிவாச்சார சுவாமி பல்லக்கில் ஏறி அருளினார். முன்னும் பின்னுமாக திருக்கோயில் பணியாளர்கள் அழகான தீபத்தை கையில் ஏந்திக் கொண்டு 12 மணி உச்சி வேளையில ஊர்வலம் செல்கிறது. பல்லக்கிலே உமாபதி சிவாச்சார சுவாமி வருகிறார்கள். ஒரு வீதி தாண்டி அடுத்த தெரு வருது. அந்த தெருவிலே உமாபதி சிவாச்சார சுவாமி திரும்பி பார்க்கிறார். அவருடைய ஞான குருவாக வரக்கூடிய மறைஞான சம்பந்தர் அந்த வழியாக போயிட்டு இருக்கிறார். அவர் கண்ட உடனே இவருக்கு ஒரு உடம்புல ஒரு புத்து உணர்ச்சி வருது. உமாபதி சிவாச்சார பல்லக்கிலிருந்து உடனே கீழே குதிக்கிறார். அங்கே மறைஞான சம்பந்தர் இவரை காணாமலே போய்கொண்டு இருக்கிறார். உடனே அவருடைய பின்னாலே இவர் ஓடுகிறார். பட்ட பகல்ல பல்லக்கிலிருந்து குதிச்சு உமா மறைஞான சம்பந்த பெருமானுடைய திருவழியை பின்பற்றிக் கொண்டு உமாபதி சிவம் ஓடிக்கொண்டிருக்கிறார். மக்களெல்லாம் பார்க்கிறார். நடராஜ பெருமானுக்கு நாட்டோடு பூஜம் என்ற ஒரு தீட்சிதர் இப்படி தெருவில் யாரும் தெரியாம பின்னால் ஓடலாமா? மக்கள் எல்லாம் வியந்து திகைத்து நிற்கிறார். சிதம்பரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது மறைஞான சம்பந்தர் ஒரு அதிசயமான ஒரு வேலை செய்தார். அங்கே தெருவில் பாவு நூலுக்கு அந்த கஞ்சியை ஊற்றி அவர்கள் அங்கே பக்குவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நெசவு தொழிலுடைய அன்பர்கள் தான். இவர் நேரே மறைஞான சம்பந்தம் போற அங்கே அந்த பாவுக்குரிய கஞ்சியை ஒரு பெருமானார் கையில் வச்சு ஊற்றி விட்டுக்கிறார் நூல்ல. மறைஞான சம்பந்தர் அந்த பாவு கஞ்சி எனக்கு கொடுங்க, நான் குடிக்கணுங்கிற. உடனே அந்த பாவு கஞ்சிய அந்த பெரியவர் ஊத்த மறைஞான சம்பந்தர் தெருவில் அந்த கஞ்சியை வாங்கி குடிக்கிறார் கையில். அப்படி குடிக்கிற சமயத்துல அந்த கஞ்சி அப்படியே எச்சமாகிய கஞ்சி வழிந்து வழிந்து முன்கையினுடைய அந்த மணிக்கட்டில் சார்ந்து கீழே போகும். உமாபதி சிவாச்சார சுவாமிகள் அந்த எச்சிலாகிய அந்த கஞ்சியை அவர் குடிக்கிறார். குருநாதருடைய அருமையான அந்த அமுதமாகிய கஞ்சியினை சிஷ்யனாக போகிற உமாபதி சிவம் அந்த குடிக்கிறார். இவரோ நடராஜ பெருமானுடைய பூஜைக்குரியவர். வீதியிலே மறைஞான சம்பந்தர் அந்த பாவு கஞ்சியை குடிக்கிறார். அதனுடைய மிஞ்சிய கையிலே வந்த எச்சிலை உமாபதி சிவம் அருந்துகிறார். இதை பார்க்கிறவர்கள் எல்லாம் திகைத்தார்கள். உமாபதி சிவாச்சாரருடைய அந்த செயலுக்கு பொருள் தெரியாமல் விளங்குகிறார்கள். அப்படியே வியந்து நிற்கிறார்கள். இந்த செயலுக்கு என்ன அர்த்தம் என்று அவருக்கு தெரிகிறார். இந்த செய்தி திருமாவளவன் மன்றத்திற்கு போகுது. நாளையிலிருந்து உமாபதி சிவம் நடராஜ பெருமான் பூஜைக்கு வரக்கூடாது. தெருவில் யாரோ போனாராம், அவர் பின்னால் இவர் ஓடினாராம், அதை கூட பொறுத்துக்கணும். அவர் ஏதோ ரோட்டில் இருக்கிற கஞ்சியை குடிச்சாராம், அவர் குடிச்ச மிச்ச கஞ்சி இவர் குடித்தாரானா நடராஜ பெருமானுக்கு பூஜை பண்றதுக்கு என்ன உரிமை இருக்கிறது? உடனே அவர்கள் மறுநாள் அவரை தங்கள் ஜாதியிலிருந்து நீக்கி வைத்து விட்டார். உமாபதி சிவாச்சார சுவாமியை மறைஞான சம்பந்தர் திருவழிகள்ல இரும்பு ஒரு இரும்பானது காந்தத்து பின்னால் எப்படி போகுமோ அதுபோல அவர் ஞான உபதேசத்துக்கு ஆளாகி சிவஞான கருவூலமாக திகழ்ந்த உமாபதி சிவம் என்பதை கவலையே படுறது. சிதம்பரத்துக்கு வெளியே ஒரு அழகான ஆசிரமம், அந்த இடத்துக்கு பேர் கொச்சவன்குடின்னு பேர். அந்த ஆசிரமத்தை அமைத்து அவரால் அமைதியாக நின்று நடராஜ பெருமானுக்கு பூஜை செய்து கொண்டு ஒரு குடிசையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் உமாமகேஸ்வரன். அவருடைய ஆன்மார்த்த பூஜமாக நடராஜமூர்த்தியை வழிபாடு செய்திருக்கிறார். இவர் பெருமையை உலகுக்கு எடுத்துக்காட்டணுமே, நடராஜ பெருமானுக்கு அது கடமை, அடியார்கள் பெருமையெல்லாம் அவருக்கு காட்டணும், அப்பதான் திருந்துவாங்க மக்கள். நடராஜ பெருமான் ஒரு திருவிழா என்ன செய்கிறார் கேட்டா, உமாமகேஸ்வரத்தில் அந்த அருமையான பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டும் பொருட்டு ஒரு திருவிழா. ஒரு நாள் உமாபதி சிவாச்சார சுவாமிகளுக்கு பெற்றார் சாம்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு புலையன், சாம்பான் என்ற குலத்தில் உள்ள பெற்றான் சாம்பான் என்ற ஒரு புலையன், கீழ்மட்ட ஜாதியில் உள்ள ஒரு புலையன், அவனுக்கு ஒரு கடிதம் கொடுக்கிறார் நடராஜமூர்த்தி. அந்த கடிதத்துல உமாபதி சிவாச்சாரம் கையில கொண்டு இந்த கடிதத்தை கொடு என்று ஒரு ஏட்ல ஒரு அழகான கடிதத்தை நடராஜ பெருமானே எழுதுகிறான். அடியார்க்கு எளியன் தில்லை சிச்சம்பலவன் எழுதிய, அடியார்க்கு எளியன் தில்லை சிச்சம்பலவன் கொச்சன் குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு, படியின் இசை பெற்றான் சாம்பார்க்கு பேதமர தீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை. நம பார்வதி தேவா, இப்படி ஒரு அழகான கடிதம் சிவபெருமானே கடிதம் எழுதுற. அவருக்கு இது ஒரு வழியா கடிதம் இருந்தாரு, அவர் பல முறை கடிதம் இருக்கிறார். 16 திருமுறையிலே திருமுக பாசுரம் பாணபத்திரனுக்கு கடிதம் கொடுத்து சேரமான பெருமானாக சந்திக்கிறதுக்கு அனுப்புறது அங்கே நாம் பார்க்கிறோம். அதுபோல திரை சிதம்பரனார் எழுதிய கடிதத்தை அமைப்பு பாருங்க, அடியார் கெடியன் திரை சிச்சம்பரம், இதான் புலம் அட்ரஸ். 2 அட்ரஸ் யாருக்கு, கொச்சங்குடியா இருக்கு, கொச்சங்குடி உமாவசிவாச்சாரம் 2 அட்ரஸ். எழுதிய கைச்சிட்டு இந்த கடிதம் என்ன வந்தார், இதை கொண்டு வராரே பேரர் ஆப் த லெட்டர், இதை கொண்டு வரக்கூடியவர் யாருன்னு கேட்டா பெற்றான் சாம்பார். அந்த பெற்றான் சாம்பாருக்கு முத்தி கொடுக்க முறை, அவருக்கு சிவபெருமான் திருவடி முத்தியை நீர் கொடுக்க வேண்டும் ஆணை. சுவாமி அவருக்கு ஆணை எழுதுகிறார். ஆனா அந்த முத்தியை எப்படி கொடுக்கணும், பேதமர தீக்கை செய்து சிவதீட்சை செய்து அதன் பின்னர் முத்தி கொடுக்க. அப்ப சிவதீட்சையை விட முக்கியமத்தியா, இன்னைக்கு எத்தனையோ பேர் தான் சித்தாந்த சாஸ்திரம் பேசுறவங்கன்னா தீட்சை எல்லாம் பெற வேண்டாம் எத்தனையோ சொல்லிட்டு அறையினான், சிவதீட்சை பெறவே வேண்டாம், நாம் பக்தியா பாடினா போதும், ஈஸியா கைலாசத்துக்கு விசா கிடைச்சிரும் என்று பேசக்கூடிய அசிங்கமான சித்தாந்த செயல்கள் எத்தனை பேர் இருக்கிறான். இங்கே பரமேஸ்வரனே பேதமர தீட்சை செய்து முத்தி கொடுக்க முறை. உமாவதி சிவம் பார்க்கிறார் கடிதத்தவர் கண்ணீர் பொருள், ஆகா எல்லையிலே எல்லையிலா நடம்புரிகின்ற அந்த பிரபு நம்மை ஒரு பொருளாக பாவித்து இந்த மகனை அனுப்பியிருக்கிறாரே என்று அப்படியே அழுகிறார். உடனே என்ன செய்தார், சோபுஜ பண்ணார், பெற்றான் சாம்பானுக்கு சிவதீட்சை செய்து வைக்கிறார், விபூதி அணிவிக்கிறார், தன்னுடைய அபிஷேக கமலத்திற்கு தண்ணீர் எடுத்து, ஹே பரமேஸ்வரா இந்த பெற்றான் சாம்பான் போன ஜென்மத்தில் செய்த பாக்கியத்தின் காரணமாக சிவமுத்திகள் கிட்டுகிறது, அதனை நாங்கள் அருள வேண்டும் என்று அந்த நீரை அவர் மேல தெளிக்கிறார். தெளிச்ச உடனே ஒரு அற்புதமான புஷ்ப விமானம் வருகிறது, அந்த புஷ்ப விமானத்தில் பெற்றான் சாம்பான் புறப்படுகிறார். அருமையான ஒரு நிலையிலே அங்கே பெற்றான் சாம்பான் கிளம்புகிறார். மேல அப்படியே புஷ்ப விமானத்தில் தேவ சார்பம் பெற்று முத்தி மெருகின்ற ஒரு அழகான செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக பரவி ஊர் மூலம் பறந்து, பெற்றான் சாமான் மனைவி தன் கணவன் வரலேன்னு தேடி வர, ஊரெல்லாம் தடவை அவர் காணும் தன்னுடைய கணவன், அவளுக்கு தெரியாது. மகாராஜா கிட்ட போய் முறையிடுறேன், மகாராஜா இந்த மாதிரி என்னுடைய கணவனை இந்த குச்சவங்குடியில குடிசையில் இருக்கிற ஒரு சாமியாரு இங்க மேல அனுப்பிட்டாராம், எனக்கு விளங்கல விஷயம் என்ன, மகாராஜுக்கு மறியிட. மகாராஜா அதை கேட்ட, இப்படி நடக்குமா, சந்தேகம். நேர அமைச்சர்கள் தளபதிகள் படை சூழல் நேர கொச்சங்குடிக்கு வந்தாச்சு. கொச்சவன்குடியில உமாவதி சிவம் அப்படியே தியானத்தில் இருக்கிறார். அவரை வந்து வணங்குறார் மகாராஜா. சுவாமி, ஒரு சின்ன சந்தேகம், இன்று காலையிலே பிரச்சான் சாம்பான் உங்கள்கிட்ட வந்ததாகவும் விமானத்தில் அவர் சென்றதாகவும் சொல்கிறார்கள், அது எவ்வளவு தூரம் உண்மையினு தெரியல கேட்கிறார். உடனே நடராஜ பெருமான் கொடுத்த மடலை காட்டார். இதன்படி அவருக்கு சிவதீட்சை செய்து வச்சு முத்தி கொடுத்து விட்டேனர். அது எப்படி சாமி முத்தி கொடுக்க முடியும், உங்களால் அது முடியுமா சாமி, இப்படிதான் நீங்க சொல்லுங்க நம்ப முடியுமா நாங்க, மகாராஜா சொல்ற. அப்படியா, அதுக்கு உங்களை நம்ப வைக்கிறது என்ன செய்யணும் சொல்லுங்க. பக்கத்துல அவருடைய ஆசிரமத்துல ஒரு முள்ளி செடி இருக்கு, அந்த செடிக்கு முத்தி விடுங்க பாப்போம் என்று அவர்கள் எல்லாம் ஒரு பந்தயம் வைக்கிறாங்க. உமாவதி சிவம் ஒண்ணுமே சொல்ல, அப்படியா அந்த முள்ளி செடிக்கும் முத்தி விடுக்கணுமா. பரமேஸ்வரா, இந்த நிலையை நீ உருவாக்கிருக்கிற, நீதான் காரைக்கால மாதிரி எப்படி பழம் வாங்குறதுக்கு பூஜை ரூம்ல போய் சிக்கல தீர்க்கிற சுவாமி வேணாரோ, அதே போல மீண்டும் அந்த செடிக்கு சென்னை பூஜை பூஜையில் ஆன்மார்த்தமா அந்த செடிக்கு வீச்சு கொடுக்கிறார். தன் திருக்கரத்தில் தீர்த்து தெளிக்கிறார். எல்லார் கண்முன்னால புஷ்ப விமானம் வந்து அந்த செடியினுடைய சொரூபம் மாறி ஒரு தேவ வடிவம் அது எடுக்கிறது. எல்லாரும் பார்க்கிறாங்க, அதிசயிக்கிறாங்க. ஆகவே பிரச்சான சாமானுக்கும் அக்கரம் இல்ல, ஒரு முழு செடிக்கு முத்தி கொடுத்த நாயகர் உமாபதீஸ்வரன். அவர் வந்த மரபு திருவாளந்தன் மரபு. அவர்கள் பெருமையை பாருங்க, திருவாளந்தன் மரபுல கொச்சவங்களுடைய உமாபதி சிவா இவ்வளவு பெரிய அற்புத காட்சியை செய்தாரானால் அவருடைய பெருமைக்கு ஈடு இணை உண்டா? அது மட்டுமா, அங்கே மாதிரி மாதத்திற்கு சிதம்பரத்தில் கொடியேற்ற விழா, கொடி ஏறமன் திருக்கொடி ஏற்றி பார்க்கிறாங்க ஏறமன். சிதம்பரத்தினுடைய மணிமகுட விழாவாக்கிய திருவாதிரை உற்சவத்துக்கு கொடியேறுகிறது. அந்த கொடியேற்ற விழாவிலே கொடியேற்ற முற்படுகிற போது கொடியேறம் மறுக்கிறது. எல்லாரும் தேய்க்கிறாங்க, திருவாளந்தர்கள்லாம் பார்க்கிறாங்க. அப்பொழுது ஒரு அசதி வாக்கு வருகிறது, நாம் இங்கே இல்லை, கொச்சவனுடைய உமாவீஸ்வரத்தில் பூஜை பெற்றில இருக்கிறோம், அவரை அழைத்து வாருங்கள், கொடியேற வேண்டுமானால் அவரை அழைத்து வாங்க. ஆக உமாவீஸ்வரத்தில் சுவாமி எப்படி நடந்து பெருமா அந்த ஜாதியை விட்டு விளக்கிய அவர்களுக்கெல்லாம் அறிவுறுத்தும் பொருட்டு ஒரு அசதி வாக்கு சொல்லி எல்லோரும் போய் கொச்சவனுடைய உமாவீஸ்வரத்தின் ஆசிரமத்தில் போய் வணங்குகிறார்கள், அழுகிறார்கள். தாங்க வந்தாத்தான் கொடியேறும், தாங்கள் தயவு செய்து வருக என்று பணிந்து வேண்டுகிறார்கள். உமாவதி சிவம் நடராஜ பெருமானுடைய அந்த அனுகிரக வெள்ளத்தை நினைத்து நினைத்து உருகிறார். ஒரு முறைக்கு ரெண்டு முறை இந்த சுவாமியினுடைய ஒன்றுக்கு மற்றாத நம்மையும் ஆளாகும் இங்கே பாதித்து அழைக்கிறாரே என்று சொல்லி உமாவதி சிவம் செல்கிறார்கள். ரொம்ப நாளாச்சு சிதம்பரத்துக்குள்ள கோயிலுக்குள்ள போய் ஜாதி விட்டவர் விலக்கி விட்டவர்களா? ஆகவே அந்த திருக்கோயிலுக்கு உள்ளே செல்கிறார். கொடிமரத்தின் அருகே நிற்கிறார். ஒரு அற்புதமான நாலு திருப்பாடல் பாடுகிறார். அந்த நாலு பாடல் பாட 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 கொடி தன்னால் ஏறு. அந்த நாலு திருப்பாடல் சென்ற ஒரு நூல் தான் கொடிக்கவி. அந்த கொடிக்கவி சைவ சித்தாந்தத்தில் ஒரு சாஸ்திரம். எனவே நம்முடைய சிவாலயங்கள்ல கொடிமரத்து பக்கத்தில் இந்த நாலு திருப்பாடல்கள் அடங்கிய கொடிக்கவிங்கிற நூலை அழகா போல எழுதி போடுறது நல்லது. அந்த நாலு திருப்பாடல்களையும் இப்ப மட மடனும் கொஞ்சம் வேகம் பொருள் சொல்லல, அந்த பாடல்கள் மட்டும் படிச்சோம். உமாபதி சிவாச்சாரியின் அருமையான வாக்காக்கத்திற்கிற கொடிக்கவியிலே அவர் பாடுகின்ற நாலு பாடல்களையும் பொற்காரம். திருச்சித்தம்பலம் ஒழிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்றுமே நிழில் ஒன்று ஒழிக்கும் எனினும் இருள் அடராது, உள் உயிர்க்கு உயிரால் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உடதேன் திருமலத்தேயே, குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினனே. பொருளாம் பொருள் ஏது போது ஏது கண்ணேது, இருளாம் வெளியேது இரவு ஏது அருளாளா, நீ புறவா மையமெல்லாம் நீ அறிய கட்டினேன் கோபுர வாசல் கொழி. வாக்காது மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்காது உணர்வறிய தன்மையனை, நோக்கி பிரித்து அறிவு தம்மில் பிரியாமை தானே குறிக்கும் அருள் நல்க கொடி அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறெழுத்தும் நாலெழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் கூசாமல் காட்ட கொடி. நம பார்வதி பதையே அழகரமாக தேவா இவ்வாறு கொடிக்கணியில் ஒரு அழகான உங்களை அருள் செய்தார் கொச்சவங்களி உமாபதி சிவாச்சார சுவாமி. அது மட்டுமா, சைவ சமய மக்களுக்கெல்லாம் சட்ட நூல்கள் நான்கு வகைப்பட்ட நூல்கள். ஒரு இந்தியாவுடைய நாட்டினுடைய இறையாண்மையை காப்பதற்கு அரசியல் சட்டம் இருப்பது போல சைவ சமயமாகிய இந்த சாம்ராஜ்யத்திற்கு சட்ட நூல்கள் நான்கு வகை. ஒன்று சிவபெருமான் அருள் வாக்காக திகழும் நான்கு வேதங்கள். இரண்டாவது அப்பெருமானுடைய அருள் வாக்காகிய 28 சிவாகமங்கள். நான்கு வேதங்கள், 28 சிவாகமங்கள். ஆனால் இவையெல்லாம் வடமொழியிலே இருக்கின்றன. நம்போட்டு இவற்றுடைய சாராம்சத்தையெல்லாம் அருளை செய்வதற்காக சமயக்குரவர்களும் சந்தானக்குரவர்கள் வந்தார்கள். சமயக்குரவர்கள் முதலாவது பெரியவர்கள் அருளி செய்ததுதான் 12 திருமுறைகள். அதே போல சந்தானக்குரவர்கள் அருளி செய்த அருமையான ஞான கருவூலங்கள் 14 சித்தாந்த சாஸ்திரங்கள். எனவே நான்கு வேதங்கள், 28 சிவாகமங்கள், 12 திருமுறைகள், 14 சாஸ்திரங்கள், இவைதான் சைவ மக்களாகிய நமக்கெல்லாம் சட்ட நூல் லா புக்ஸ். எந்த சமயம்னா இதை போய் கேட்டோம்னா அங்க விடை கிடைக்கும். ஆனா நம்ம லா புக் எங்க இருக்கு தெரியாமலே தலை கிடக்கும். கண்ட புத்தகம் படிக்கணும். சிவபெருமான் புகழை சொல்லாத நூல்களை எல்லாம் சிவபெருமான கும்பிடாம வெறும் வெளிச்சத்தை கும்பிடு சொல்லுங்க நூல்களாம் படிச்சு கிடக்கணும். நாம படிக்க வேண்டிய நூல்கள் 12 திருமுறைகள், 14 சாஸ்திரங்கள். 12 திருமுறைகளும் நம்முடைய வாழ்வு எப்படி வாழ வேண்டும் என்று அழகா அடையாளம் எடுத்து காட்டுகின்ற ஒரு நூல்கள் நமக்கு. 14 சாஸ்திரங்களும் சிவபெருமான் யார், உயிர் வர்க்கங்கள் எப்படிப்பட்டவை, உயிர் சிவபெருமான அடைவிடாமல் தடுக்கிற ஆணாமரத்தின் தன்மை எது, அதை எவ்வாறு அகற்றுவது, அவன் பாத மரங்களை எப்படி சேர்வது, இவற்றையெல்லாம் லாஜிக் அப்ரோச் சொல்வார்கள். அந்த லாஜிக்கல் அப்ரோச் தர்க்க ரீதியாக நம்முடைய பெருமானுடைய புகழையெல்லாம் நிலைநாட்டுவது 14 சித்தாந்த சாஸ்திரங்கள். வேற எந்த மதத்திற்கும் இப்படிப்பட்ட சாஸ்திரங்கள் இருந்தே இல்லை. மற்ற மதங்கள்லாம் ஒரு புசத்தை வச்சு ஒப்பேற்றிட்டு இருக்கிறாங்க, ஒரு புசத்தை வச்சு பல பைண்ட் போட்டு பாத்துக்கிறாங்க, அதுல சாஸ்திரம்லாம் கிடையாது. ஆனால் நம்முடைய நூல்கள் உயர்ந்த நூல்கள், அந்த அறிவு சார்ந்த நூல்கள் ஆகிய 14 சித்தாந்த சாஸ்திரங்கள்ல 8 சாஸ்திரத்தை அருளி செய்தவர் உமாபதி சிவாச்சார சுவாமி. திரைவாளந்தர்கள் ஒருவராக இருக்கின்ற உமாபதி சிவம் நமக்கு செய்த மற்றொரு பேர் உபகாரம் 14-8 பாதிக்கு மேல மெஜாரிட்டி பாருங்க, 14-8 ஆக 14-7 பாதி அதுக்கு மேல ஆக சித்தாந்த அஷ்டகம் அதுக்கு பேர். 8 நூல்கள் அருளி செய்தார் உமாபதி சிவாச்சார சுவாமி. சங்கற்ப நிராகரணம், சிவப்பிரகாசம், உண்மையினை விளக்கம், கொடிக்கவி, நெஞ்சு விழுத்தோது, வினாவென்பா, போச்சி பகருடை, இப்படி எல்லாம் 8 நூல்களை நமக்கு அருளி செய்தார் கொச்சவர்கள் உமாபதி சிவாச்சார சுவாமி. அவர் இந்த திரைவாழ்ந்தர்கள் ஒருவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே திரைவாழ்ந்தர்கள் ஒருவராக திகழ்கின்ற கொச்சவங்களுடைய உமாபதி சிவாச்சார சுவாமிகள் நமக்கு செய்த பேர் உபகாரம் 8 அண்மையான சாஸ்திர நூல்கள். அவற்றிலே ஒன்றுதான் கொடிக்கவி. ஆகவே இவ்வளவு பெருமையுடையவர்கள் திரைவாழ்ந்தர்கள். அவர்கள் இன்றும் அப்படியே சிதம்பர நடராஜ பெருமான் திருக்கோயில பேணி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே தமிழகத்துல எத்தனையோ சர்க்கார்கள் அரசுகள் வந்து அந்த கோயில அப்படியே சந்தோஷமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அரசனுடைய ஆளுகைக்கு அப்பாற்பட்ட ஒரே கோயில் சிதம்பரம் தான். அவர்களால இன்னும் சொல்லப்போனா ஆரம் வீரப்பன் என்று தமிழகத்தில் இந்து நிலைய அறநிலையத்தில் அமைச்சராக இருந்தார். அவர் காலத்துல சிதம்பர கோயிலை எப்படியாவது பிடிங்கிறன்னு பார்த்தார். இந்த அரசு கோயில்கள் ஒன்றாக சிதம்பரத்தை கொண்டு வர முயற்சி பண்ணி பார்த்தார். அவரால் முடியல. அங்கே அவர்கள் உள்ளீர் கூட வைக்க மாட்டார்கள். பொதுமக்களுடைய கான்ட்ரிபியூஷன் உள்ளீர் கூட அங்கு கிடையாது. அதனால அவர்கள் பிரைவேட் டெம்பிள். ஆனால் எல்லாரும் போய் கும்பிடலாம். அவ்வளவு ஆளுகைக்குட்பட்ட கோயிலாக இன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இரவு அந்த கோயிலை பாதுகாக்கிறது கூட அந்த தெளிவாளர்கள் முறை போட்டு பாக்குறாங்க. வாட்ச்மேன் வேற யாரும் கிடையாது, அவர்களே வாட்ச்மேனா இருக்கிறார். பூஜை பண்றா அவங்கதான், நகையை பாதுகாக்கணும் அவங்கதான், அவர்களே எல்லாம் அபிஷேகம் பண்றாங்க, அவரே பாதுகாப்பு துறை வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருக்கூட்டம் தில்லைவாளர்கள் திருக்கூட்டம். இன்னும் சொல்லப்போனா அவர்கள் யாரையும் அவர்கள் நடராஜ பெருமான் சன்னிதியில வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்க மாட்டார்கள். அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் இந்தியாவின் பாரத நாட்டினின் ஜனாதிபதி மதிப்புக்குரிய வெங்கட்ராமன் அவர்கள் சிதம்பர கோயிலுக்கு தரிசனம் பண்ண வந்தார்கள். அவர்கள் கூட்டத்தோடு வந்தார்கள். வருகிற சமயத்தில் பொன்னம்பலத்துக்கு படியில் ஏறி போக உள்ளே நுழைய முற்படுகிறார்கள். ஆனால் அங்கு இருக்கிற திடமான தீட்சிதர்கள் தயவு செய்து பொன்னம்பலத்தில் ஏற வேண்டுமானால் தங்கள் மேல் சட்டையை கலத்தணும், சட்டையை கலத்துதான் மேல வரணும். யாற்ற இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி அவற்ற இவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது முதல்வராகிய சிவபெருமானுக்கு பூஜை பண்ற தீட்சிதர்கள் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக ஜனாதிபதி தயவு செய்து சட்டையை கலத்தி மேல வாங்குங்கிறாங்க. ஆனா பக்கத்தில் இருக்கிற செக்யூரிட்டிகள் சட்டையை கலத்தாதீங்க, அவர் சட்டையை கலத்தவா கலத்தாம இருக்கவா, ஒரே அவருக்கு தர்ம சங்கலம். கடைசியில சட்டையை கலத்தாமல் கீழே கொண்டு போனதாக செய்தி வந்தது. ஆகவே ஜனாதிபதி கூட அந்த மரபை மீற முடியாது என்ற அளவிலே இன்றைக்கு சிதம்பர கோயில் இருக்கிறது. அவ்வளவு ஒரு உயர்ந்த கோயிலாக நடராஜ பெருமான் கோயிலை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே நடைபெறுகிற திருவிழாக்கள்னா அற்புதமான திருவிழாக்கள், சிறப்பாக மார்கழி திருவாதிரையும் ஆனி உத்தர அற்புதமான உற்சவமும் ரெண்டு பிரம்மோற்சவம் இருக்கிறது. அந்த அற்புதமான திருக்கோயிலை இன்னும் பேணி பாதுகாத்துக் கொண்டு வருகிற திருவாரண பெருமைதானே இந்த புராணத்திலே அருமையாக பேசப்படுகிறது. இப்பொழுது சேக்கிரார் பெருமான் இந்த புராணத்தை பூர்த்தி செய்கிற போது அருமையாக எப்படி நிறை செய்கிறார் பாருங்கள். அகநிலத்து உயர்ந்த தில்லை அந்தனர் அகிலம் எல்லாம் புகழ் திருமறையோர் என்றும் பொது நடம் போற்றி வாழ்க நிகழ் திருநீல கண்ட குயவனார் நீடுவாழ்மை திகழும் அன்புடைய தொண்டர் செய்தவம் கூறலுற்றாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இந்த திருப்பாடல்ல தெய்வ சேக்கிரார் பெருமான் முதல் இரண்டு வரிகள்ல இதுவரை தில்லைவாளர் பெருமையை நாம் கூறினோம். அடுத்த ரெண்டு வரிகள்ல இனி அடுத்தபடியாக திரு நீலகண்ட குயவனாருடைய பெருமையெல்லாம் நாம் சொல்லவிட்டோம் என்று சொல்லி அதற்கு தோற்றுவாய் செய்கிற ஒரு அழகான பாடல் திருப்பாடல் இந்த பத்தாவது பாடலாகும். எனவே அகநிலத்து தில்லை அந்தனர் அகிலமெல்லாம் பொருள் திருமறையோர் அவருடைய பாத மலர்களை போற்றி வாழ்வோம். இனி நிகழ் திரு நீலகண்ட குயவனாருடைய நீடு வாழ்வில் திகழும் அன்புடைய தொண்டர் செய்தவம் குரலுற்றான் என்று அழகாக அந்த திரு நீலகண்ட பெருமானுடைய அருமையான சரித்திரத்தை சொல்லப் போகிறோம் என்று சொல்லி இந்த அருமையான புராணம் நிறைவாகிறது. இது சேக்கிரார் பெருமானுடைய ஒரு பாங்கு. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஒரு அஸ்திவாரம் இத இந்த பாடலை பார்க்கிறோம். எனவே நாம் இதுவரை திருவாளுந்தர் புராணத்தை சேக்கிரார் பெருமான் திருவாக்கலாம் பார்த்தோம். அதுல முதலாவதாக நாம் இப்பொழுது இந்த புராணத்தை பூர்த்தி செய்ததுனால ஒவ்வொரு புராணத்திலையும் நாம் மூன்று பாடலும் இந்த தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும். ஒன்று சுந்தரமுர் சுவாமி அருள் செய்த திருவாள் அந்தனதும் அடியாருக்கும் அடியே இருந்த தேவாரம். அடுத்தபடியாக திருத்தொண்டர் திருவந்தாதியிலே பதினோராம் திருமலிலே நம்பியாண்டார் நம்பிகள் இவருடைய பெருமை சொல்வது. மூன்றாவதாக உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளே அருளி செய்த திருத்தொண்டர் புராணசாரத்திலே ஒரு பாடல். ஆக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் மூணு மூணு பாடலோட இந்த புராணத்தை நாம் பூர்த்தி செய்யப்படும். முதலாவதாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த திரைவாழ் அந்தனர்களை எவ்வாறு புகழ்கிறார் என்பதை முதலாவதாக தேவாரம் மூலமாக நாம் காண்பலாம். திருச்சி சம்பதம் திருவாழ் அந்தனர்தம் அடியார் குமடியேன் திருநீல கண்டத்து குயவனார் கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இணையான் தன் குடிமாதன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் விரிபொழில் சூழ் குன்றையார் விரல் மின்டற்கு அடியேன் அல்லிமல் முல்லையந்தார் அமர் நீந்திக்கே அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளேகே. நம பார்வதி பதவியே அனகர மகாதேவா. இது நம்பியாண்டார் அம்பிகள் பதினோராம் திருமுறையில சிலைவாழ்ந்தவர்கள் ஒரு சிறு பாடல பாட செப்பத்தகு புகழ் தில்லை பதியில் செழுமறையோர் ஒப்ப புவனங்கள் மூன்றினோ உம்பரின் ஊரளித்த அப்பர்க்கு அமுத திருநடற்கு அந்தி பிறை அணிந்த துப்பர்க்கு உரிமை தொழில் புரிவோர் தமை சொல்லுதுமே. இனி திருத்தொண்டர் புராண சாரத்திலே உமாபதி சிவாச்சார சுவாமிகள் அழகாக இந்த திரைவாணர் பாதங்களை பாத மலர்களை அவர் எப்படி வழிபடுகிறார். நல்ல வானவர் போற்றும் தில்லை மன்றுள் நாடகம் செய் பெருமானுக்கு அணியாறு. நற்பொல் மண் நல் பொல்லை நற்பொல் தொல்லைவான் பணியெடுத்தார் கூறியார் வீடும் துறந்த நெறியார் தொண்ட தொகை முன்பாட தில்லை வாழந்தனெடுத்து நாதன் செப்பும் அருளுடையார் முத்தியார் பத்திக்கு எல்லை காண்பறியார் ஒப்பு உலகில் தாமே எங்குழார் எமையாட வாழ்ந்துழாரே. நம பார்வதி பதையே அரண மகாதேவா. இவ்வாறு திருவாளர் புராண நிகழ்ச்சி சேக்கரார் பெருமான் திருவாக்கின் மூலமாக நாம் ஒருவாறு தெரிந்து கொண்டோம். இது தொகையடியார் சரித்திரத்துல முதல்ல நாம் சிந்தித்த ஒரு பகுதி. இனி அடுத்து வரக்கூடிய சொற்பொழிவுல திரு நீலகண்ட குயவனார் என்று சொல்லக்கூடிய தனியடியாரிலே முதல் நாயனார் திரு நீலகண்ட நாயனார் அவர் திருப்புராணத்தை அடுத்து நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுவரை இந்த சிந்தனைகளில் பங்கேற்ற இந்த பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றி பெருக்கை காணிக்கையாக்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அன்பர் சுப்பிரமணியம் அவர்களும் தன்னுடைய திருமகளார் சிவச்செல்வி சுபா கோமதி அவர்களும் பணியாளர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி வணக்கம்.